இரண்டாயிரத்தி 2023 ஜூலை மாத தென்றல் இதழில் சரடோகா கலிபோர்னியாவில் இருந்து சர் சுரேஷ் எழுதியுள்ள தர்மராஜன் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அலமோ, அப்படியே பார்க் வரை ஒரு நடை நடந்து போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது காய்கறி வேணுமா? மனைவியிடம் சொல்லிக்கொண்டு கடையம் ஸ்ரீனிவாச வெங்கடராம சுப்பிரமணியன் காலை 6 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பினார். இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம், ஒருவேளை மெதுப்பாக அக்கா கண்ணில் பட்டா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வாங்கோ. கடையம் ஸ்ரீனிவாச வெங்கடராம சுப்பிரமணியன் காலில் செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பினார். இப்படி ஒவ்வொரு முறையும் கடையம் ஸ்ரீனிவாச வெங்கடராம சுப்பிரமணியன் என்று அவருடைய முழு பெயரையும் குறிப்பிட்டால் கதை சொல்லும் எனக்கும் கதையை கேட்கும் உங்களுக்கும் விரக்தி உண்டாகும். ஆகவே அவரை சுருக்கமாக கிச்சா என்றே அழைக்கலாம். சீனு, வாசன், வெங்கட்ராம், சுப்பு, ரமணி, மணி என்று எவ்வளவோ சாத்தியங்கள் இருக்க ஏன் கிச்சா என்ற பெயர் என்று கேட்கிறீர்களா? இவ்வளவு பெரிய பெயரை வைத்த எஸ்விஆர்எஸின் பெற்றோர் வீட்டில் சுருக்கமாக ஆனால் ஆசையாக கிச்சா என்று அழைக்க துவங்கினர். அவருடைய நீளமான பெயரில் வைப்பதற்கு விட்டுப்போன பெருமாளின் திருநாமத்தின் சுருக்கமே நாளடைவில் அவருடைய செல்ல பெயராகவும் குடும்பத்தார் அழைக்கும் பெயராகவும் மாறியது. கிச்சா ரிட்டையர் ஆவதற்கு முன் அவருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் தாம்பரத்தில் போஸ்ட் மாஸ்டர் எஸ்விஆர்எஸ் என்று அபிமானத்துடன் அழைக்கப்பட்டார். ரிட்டையர் ஆன பின் இப்பொழுது அவர் பெரும்பாலும் கிச்சா தான். கிச்சா சித்தப்பா, கிச்சா மாமா, கிச்சா அத்திம்பேர், கிச்சா பெரியப்பா என்று குடும்பத்தினரால் உறவு முறையையும் சேர்த்து அழைக்கப்படுவார். அவருடைய ஒன்றுவிட்ட அண்ணன் கிருஷ்ணசுவாமியின் சுருக்கப்பட்ட பெயரும் கிச்சாதான். இருவரும் சேர்ந்திருந்தால் எஸ்விஆர்எஸ்ஐ கடையும் கிச்சா என்று கூப்பிடுவார்கள். அகஸ்மாத்தாக அவரை காணும் பழைய ஆபீஸ் நண்பர்கள் மட்டும் அவரை எஸ்விஆர்எஸ் என்று அழைப்பார்கள். கிச்சா தன்னுடைய சகதர்மணியிடம் கூறியபடி ஒரு நடை நடப்பது அண்ணா பூங்காவில். என்றும் போல் அன்று காலையும் அண்ணா பூங்கா ஜே ஜே என்றிருந்தது. அத்துடன் காலையில் அமைதியை குலைத்தவாறு பலத்த சைரனுடன் ஆம்புலன்ஸ் ஒன்று பார்க் அருகிலிருந்து கிளம்புவதை கிச்சா கவனித்தார். யாருக்கு என்ன போராத காலமோ என்று எண்ணிக்கொண்டே கிச்சா பார்க்கை அடைந்தார். பொதுமக்களுக்கு அவர்களுடைய உயிரின் மீது அபரிமிதமான பற்றுதல் உண்டானது எப்பொழுது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. தடுக்கி விழுந்தால் ஹார்ட் அட்டாக், ஆஞ்சியோ, ஸ்டென்ட் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் சம்பவங்கள் பரவத் தொடங்கியிருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த சம்பவங்கள் ஏற்படுத்திய பயம் ஒவ்வொருவரையும் உடல்நலன் மீது கவனம் கொள்ள தூண்டியது. இருக்கும் வரை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை பலருக்கு வெறியாகவே மாறிவிட்டது. அதன் விளைவாக இப்பொழுதெல்லாம் குசலம் விசாரிக்கும் சமயம் கொலஸ்ட்ரால் நம்பர் பற்றியும் A1C நம்பர் பற்றியும் பேசாமல் ஒரு சம்பாஷணை நடப்பது அபூர்வமாகிவிட்டது. கிச்சா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யும் சமயம் காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரை பீக் டைம். அந்த 2 மணி நேரமும் பேருந்துகளும் எலக்ட்ரிக் ரயில் வண்டிகளும் கூட்டம் ரொம்பி வழியும். டிராஃபிக் ஜாம் என்பது தண்ணீர் பட்ட பாடு. ரிட்டையர் ஆன பின் கிச்சாவின் பீக் டைம் காலை 6 லிருந்து 7 வரை. அப்பொழுதுதான் கொலஸ்ட்ரால் மீதும் சர்க்கரை வியாதியின் மீதும் பிரம்மாண்டமான போர் தொடுக்கப்படும். சூரியோதயத்துக்கு சற்று முன்பே தொடங்கும் இந்த போரின் பீக் டைம் காலை 6 லிருந்து 7 வரை. போர் நடைபெறும் களம் ஒவ்வொரு பகுதியிலும் சென்னை மாநகராட்சி செப்பனிட்டு புதுப்பித்திருக்கும் பூங்கா. அவற்றில் கோடம்பாக்கம் யுனைடெட் இந்தியா காலனியில் உள்ள அண்ணா பூங்காவும் ஒன்று. அண்ணா பூங்காவின் சக்கர வியூகம் போன்ற அமைப்பு இந்த போருக்கென்றே அழகாக அமைக்கப்பட்டது போன்று தோன்றினால் ஆச்சரியம் இல்லை. பூங்காவின் நடுவில் உடல் பயிற்சி செய்ய பேரலல் பார், ஸ்விங் வாக் போன்ற அமைப்புகள், யோகம் செய்ய வசதியாக பளிங்கு கற்கள் பதித்த ஒரு மண்டபம், இவற்றை சுற்றி சுமார் 160 மீட்டர் சுற்றளவுள்ள ஒரு வட்டமான சிமெண்ட் பாதை. இந்த சிமெண்ட் பாதையில் 1 மைல் தூரம் நடக்கவென விறுவிறுவென்று 10 ரவுண்டு போகும் காலாட்படை வீரர்களே அதிகம். பூங்காவிற்குள் இருக்கும் சிமெண்ட் பாதையில் கூட்டம் எப்போதும் அதிகமாக இருக்கும். கிச்சாவை போல கூட்டத்தை விரும்பாதவர்கள் நடப்பது வட்டமான பூங்காவை சுற்றி வரும் பார்க் வியூ அவென்யூவில். சுமார் 240 மீட்டர் சுற்றளவுள்ள பார்க் வியூ அவென்யூவில் 7 ரவுண்ட் நடந்து 1 மைல் தூரத்தை கடப்பார்கள் இந்த இரண்டாவது வகை வீரர்கள். அதே 1 மைல் தூரத்தை 3 ரவுண்ட் செய்து விரைவில் கடக்க விரும்பும் இளவட்டங்கள் பார்க் வியூ அவென்யூவையும் சுற்றி வரும் சர்க்குலர் அவென்யூவில் ஓடியும் வேகமாக நடந்தும் வருவது வழக்கம். முதல் 2 வகை வீரர்களுடன் ஒப்பிட்டால் இந்த 3 வகை போர் வீரர்களின் எண்ணிக்கை குறைவானதே. எந்த வகை வீரராக இருந்தாலும் அன்றைய போரை முடித்தவுடன் பெரும்பாலான வீரர்கள் இறுதியில் பார்க் வியூ அவென்யூவுக்கு வருவார்கள். ஒரு சிலர் அங்குள்ள கைவண்டிகளில் அன்றைய சமையலுக்கு தேவையான கறிகாய் வாங்குவார்கள். மற்றும் சிலர் தங்களுடைய உடல் உறுப்புகளை மேற்கொண்டு வலுப்படுத்தும் மூலிகை சாறு ஏதாவது ஒன்றை பருகுவார்கள். அருகம்புல், கீழ்வாநெல்லி, வாழைத்தண்டு, இஞ்சி, கற்றாழை, நெல்லிக்காய், முடக்கத்தான் கீரை, இப்படி பலதரப்பட்ட சாறுகளும் கிடைக்கும் மணிகண்டனின் கடை அண்ணா பூங்காவை சுற்றி வரும் பார்க் வியூ அவென்யூவில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் வழக்கமாக இருக்கும். தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பெஞ்ச் ஒன்றின் மீது பழைய 2 லிட்டர் கோக், பெப்சி, லிம்கா, ஃபான்டா, பிளாஸ்டிக் பாட்டில்களில் பல்வேறு மூலிகைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சாற்றை நிரப்பி ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களும் விநியோகம் செய்ய தயாராக இருப்பார் மணிகண்டன். எந்த சாறாக இருந்தாலும் ஒரே விலைதான், கப்பொன்று 20 ரூபாய். மணிகண்டனின் கடையில் கிடைக்காத மூலிகை சாறு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உடல்நிலையை பொறுத்தவரை கிச்சா ஒரு பார்டர்லைன் கேஸ், அதாவது அவருக்கு பெரிய உபாதை ஒன்றுமில்லை என்றாலும் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், சர்க்கரை முதலிய தொந்தரவுகள் எல்லாம் எப்படியும் உள்ளே நுழைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமலா போக போகிறது என்று பொறுமையாக காத்து கொண்டிருந்தன. 3 மாதத்திற்கு முன் கிச்சாவின் குடும்ப டாக்டர் நிரஞ்சன் சொல்லிவிட்டார், இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், A1C இவற்றின் எண்ணிக்கை கீழே வராவிட்டால் தினம் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. கிச்சாவுக்கு மாத்திரை என்றால் சிம்ம சொப்பனம், என்ன செய்வது என்று யோசித்த கிச்சா இறுதியில் போர் வீரர்கள் ஒவ்வொருவரும் வீட்டிற்கு செல்லும் முன் அவரவர் உபாதைகளுக்கு ஏற்ப ஹெல்த் ட்ரிங்க் பருகும் குழுவில் கடந்த 3 மாதங்களாக தினந்தோறும் தவறாமல் ஆஜராக தொடங்கினார். அன்றைய நடையை முடித்துவிட்டு கிச்சா மணிகண்டனின் கடைக்கு வந்தார். கொஞ்சம் இஞ்சிச்சாறு கலந்த அருகம்புல் ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் இவற்றை மாற்றி மாற்றி அருந்துவது கிச்சாவின் வழக்கம். கொஞ்சம் கம்மியாக இஞ்சிச்சாறு விட்டு ஒரு அருகம்புல் ஜூஸ் கொடுப்பாமணி, சுகரை கம்மி செய்வதற்கும் உடல் பருமனை குறைப்பதற்கும் அருகம்புல் ஜூஸ் உதவுவது போல வேறு ஒன்றும் உதவாது. கிச்சா தன்னிடம் பேசிய மனிதரை கவனித்தார். வழக்கமாக அண்ணா பார்க் போர்க்களத்தில் அவரை இதுவரை பார்த்தது கிடையாது, இருந்தாலும் அவருடைய முகம் ஏதோ பரிச்சயமானது போல் இருந்தது. அதனால் என்ன, 2 வார்த்தை பேசினால் தப்பு ஒன்றும் இல்லையே என்று நினைத்தவாறு கிச்சா பதில் சொன்னார், எனக்கு வெயிட் ப்ராப்ளம் ஒன்றுமில்லை, ஆனால் சுகர் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு டாக்டர் ஒரேடியாக பயமுறுத்திட்டு இருக்கார், அதான் 3 மாசமாக ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரேன். கிச்சாவின் முகத்தை கூர்ந்து கவனித்த அந்த மனிதரின் முகம் பிரகாசமானது. நீங்க SVRS தானே? கிச்சாவை பார்த்து புன்னகைத்தவாறு அவர் கேட்டார். ஆமா, ஆனா நீங்க, உங்களை அடையாளம் தெரியலையே. அதற்குள் மறந்து விட்டீர்களா, நான் தான் தர்மராஜன், தியாகராயர் நகர்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் SVRS. தியாகராயர் நகர் வீட்டுக்கா? அங்கிருந்து நாங்க கிளம்பி ரொம்ப வருஷம் ஆயிடுத்தே. சுமார் 10 வருடங்களுக்கு முன் வந்ததாக ஞாபகம். அப்பொழுதுதான் உங்கள் அப்பா அனந்த நாராயணனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. தங்கமான மனிதர் உங்களுடைய அப்பா. அவர் தவறி போய் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சே. அதுக்கப்புறம்தான் நாங்கள் கோடம்பாக்கத்துக்கு ஜாகை மாறினோம். அதை ஆமோதித்தவாறு தலையை அசைத்தார் தர்மராஜன். தற்செயலாக இன்று உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் SVRS என்று கூறியவாறு தர்மராஜன் அங்கிருந்து கிளம்ப எத்தனைத்தார். கிச்சாவின் மனதில் பழிச்சென்று மின்னல் போல் தர்மராஜனை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. முன்பின் சரியாக தெரியாத மனிதரை வீட்டுக்கு அழைப்பது பொதுவாக நடப்பது இல்லை. இந்த எண்ணம் எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று கேட்டால் கிச்சாவினால் கோர்வையாக பதிலளித்திருக்க முடியாது. கேள்விக்கு விடை தெரிந்தால்தானே பதிலளிக்க முடியும். ஆத்துக்கு வந்து ஒரு கப் காபி சாப்பிட்டு போகணும். உங்களோட முகம் எனக்கு பிடிபடலை. ஒருவேளை அலமுவுக்கு, அவதான் என்னோட தர்மபத்தினி, அவளுக்கு என்னை விட மெமரி பவர் ஜாஸ்தி. அவளுக்கு ஞாபகம் இருக்குமோ என்னவோ. ரங்கராஜபுரத்தில் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதே எஸ்விஆர்எஸ். இங்கே பக்கத்தில் தான் இருக்கு நம்மா. டைரக்டர் காலனி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் 10 வருஷத்துக்கு முன் நம்மாத்துக்கு வந்த உங்களை பார்த்தேன்னு அவகிட்ட சொன்னா, என்ன மனுஷன் நீங்க, அவர் யார் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிஞ்சுக்காம இப்படி அசமஞ்சமாக வந்து நிற்கிறேளே. நீ என்ன ஒரு வழி பண்ணிடுவாலுமோ, ஒரு 10 நிமிஷமாவது வந்துட்டு போகணும். கிச்சாவின் வற்புறுத்தல் தரும் அன்பு தொல்லையை தட்ட முடியாமல் தர்மராஜன் பதிலளித்தார், நீங்கள் இவ்வளவு சொல்வதானால் சரி. ஒரு நிமிடம். தர்மராஜன் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு பழைய பாடாவதி செல்போனை எடுத்து யாரையோ கூப்பிட்டார். குப்தா, உன்னால் ரங்கராஜபுரத்துக்கு போக முடியுமா? அண்ணா பார்க் அருகில் என்னுடைய பழைய நண்பர் எஸ்விஆர்எஸை பார்த்தேன். வீட்டிற்கு அவசியம் வர வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக அழைக்கிறார். அதை நான் பார்த்து கொள்கிறேன். தேங்க்ஸ் குப்தா. செல்போனை பாக்கெட்டில் வைத்து கொண்டே தர்மராஜன் சொன்னார், டைரக்டர் கோவில் பிள்ளையாரை பார்த்துவிட்டு அப்படியே உங்களுடைய வீட்டிற்கு போகலாம். என்ன எஸ்விஆர்எஸ், கிளம்பலாமா? அருகம்புல் ஜூஸுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு கிச்சா தர்மராஜனுடன் கிளம்பினார். தர்மராஜன் தான் முதலில் பேசினார். பூங்காவில் என்ன கும்பல், தினமும் இவ்வளவு கூட்டம் இருக்குமா? மழைக்காலத்தை தவிர வேற எல்லா சமயத்திலும் ஒரே கூட்டம்தான். என்னை பொறுத்தவரை இது ஒரு போர்க்களம் சார். சுகர், கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம் இது போல பல உபாதைகள் மீது மக்கள் தொடுக்கும் போர். அருமையான உவமை. என்ன பண்ணினாலும் என்ன பிரயோஜனம்? யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கிறது. என்ன நான் சொல்றது? 100 வார்த்தை. இதை எப்படி மறுக்க முடியும்? காலையில் நான் வந்தபோது ஒரு ஆம்புலன்ஸ் கத்திண்டே போச்சு. என்னன்னு விசாரித்தேன். யாரோ ஒருத்தருக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துவிடுத்தாம். என்ன கொடுமை பார்த்தேடா. அவருக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதானோ என்னவோ. என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள். தினம் வாக்கிங், அருகம்புல் ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ் எல்லாம் குடித்தாலும் டக்குன்னு என்னோட அப்பா போன மாதிரி நானும் போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த பூலோகத்தில் பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் போகத்தானே வேண்டும். பூலோக வாழ்க்கை யாருக்குத்தான் சாஸ்வதம்? தர்மராஜன் கடைசியாக கூறிய மறுமொழி கிச்சாவை மௌனமாக்கியது. கேள்விக்கு பதில் கேள்வியாக அவர்களிடையே நடந்த சம்பாஷணை நின்றது. தர்மராஜனே அவருக்கு அடையாளம் தெரியாவிட்டாலும் என்னவோ வெகு நாட்கள் பழகிய நண்பர் போல்தான் இருந்தது அவருக்கு. மீண்டும் ஒருமுறை தன்னை அவருக்கு எப்படி தெரியும் என்று கேட்க வேண்டும் என்று தோன்றியது கிச்சாவிற்கு. தர்மராஜன், திரும்பவும் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நாங்க தியாகராய நகர்ல இருக்கும்போது நீங்க என்ன விஷயமா வந்திருந்தேன்? கேள்வி கிச்சாவின் நுனிநாக்கில் இருக்கும் அதே சமயம் பிள்ளையார் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். வாருங்கள், கோவிலுக்குள் ஒரு நடை நடந்துவிட்டு வரலாம் என்று தர்மராஜன் கூறினார். சுவாமி தரிசனத்தை முடித்து கொண்டு வெளியே வந்தனர் இருவரும். இன்னும் உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? என்ன எஸ்விஆர்எஸ், உங்களுடைய ஞாபக சக்தி அவ்வளவு மோசமா? நீங்க எஸ்விஆர்எஸ்ன்னு என்ன கூப்பிடுறதை பார்த்தால் போஸ்ட் ஆஃபீஸ் பழக்கமோன்னு தோன்றது. ஆனால் உங்களுக்கு அப்பாவையும் நன்னா தெரிஞ்சிருக்கு. தர்மராஜன் புன்னகைத்தார். கிச்சா கூறியபடி கோவிலுக்கு மிகவும் அருகில் இருந்த அவருடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். உள்ளே வாங்கோ, வெல்கம் டு அவர் ஹம்பிள் அபோர்ட், உட்காருங்கோ. தர்மராஜனை உள்ளே அழைத்தார் கிச்சா. தர்மராஜன் உள்ளே வந்த பின் வழக்கம்போல் வாசற்கதவை மூடி தாழிட்டார். அலமு உள்ளே சமையல் நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று அவளை உறக்க கூப்பிட்டார். அலமு, ஒரு நிமிஷம் வெளியே வரையா மெதுபாகக்காய் கிடைச்சதா என்று கேட்டுக்கொண்டே புடவை தலைப்பால் நெற்றியில் அரும்பியிருந்த வியர்வியை துடைத்தவாறு வெளியே வந்த அலமு தர்மராஜனை பார்த்தாள். அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. வாங்கோ வாங்கோ, நீங்க எப்படி இங்கே திடீர்னு? அண்ணா பூங்கா அருகில் உங்களுடைய கணவரை தற்செயலாக பார்த்தேன். அவசியம் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கையோடு இழுத்து கொண்டு வந்து விட்டார். அர்த்தம் புரிந்தது போல அலமு புன்னகைத்தாள். இவருக்கு காப்பி கறக்க புது டிகாக்ஷன் இப்பத்தான் போட்டேன். நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்கோ. ஒரு நிமிஷம். தர்மராஜனுடைய பதிலுக்கு காத்திராமல் சமையலறைக்குள் சென்றாள் அலமு. கிச்சாவின் குழப்பம் மேலும் அதிகரித்தது. தர்மராஜனை நன்றாக தெரிந்தது போல பேசுகிறாளே அலமு, எப்படி சாத்தியம்? கையில் இரண்டு டபரா டம்ளரில் காஃபியுடன் வெளியே வந்த அலமு ஒன்றை தர்மராஜனுக்கும் மற்றொன்றை கிச்சாவிற்கும் கொடுத்தாள். கிச்சா அலமுவின் முகத்தை கவனித்தார். இதுவரை பார்த்திராத ஒரு தேஜஸ் அலமுவின் முகத்தில் பிரதிபலிப்பது போல் இருந்தது கிச்சாவிற்கு. அலமு தர்மராஜனை பார்த்து சொன்னாள், இட்லி பண்ணியிருக்கேன். 10 நிமிஷம் இருந்தேன்னா ஒரு தேங்காய் சட்னி பண்ணிடுறேன், டிஃபன் பண்ணலாம் என்றாள். தர்மராஜன் அலமுவை கனிவுடன் பார்த்தார். அவ்வளவு அவகாசம் இல்லை, கிளம்பணும் என்றார். அவர் சொல்வதை புரிந்து கொண்டது போல் அலமு, அப்ப 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கோ, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுறேன் என்றாள். சரி என்று ஆமோதித்து தர்மராஜன் லேசாக தலையசைத்தார். கிச்சா அதை கவனிக்கவில்லை. அலமு தர்மராஜனுடன் பேசிய விதம் அவருக்கு குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தது. எதற்காக சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து விடுகிறேன் என்று தர்மராஜனிடம் சொல்லிவிட்டு இப்படி சமையலறைக்குள் ஓட வேண்டும்? அவர்களுடைய சிறிய பிளாட்டில் பூஜை அறை சமையலறையின் ஒரு ஓரத்தில் இருக்கும். சமையலறை உள்ளிருந்த மணி அடிக்கும் சத்தம் வந்தது. திடீரென்று பூஜை மணியும் 1-2 பாத்திரங்களும் கீழே விழுந்தது போல் சத்தம் வந்தது. அலமு, கீழே என்ன விழுந்தது என்று கேட்டுக்கொண்டே சமையலறைக்கு விரைந்தார் கிச்சா. சுவாமிக்கு நமஸ்காரம் செய்தபடி அலமு 2 கைகளாலும் இடது மார்பை பிடித்து கொண்டு கீழே சரிந்து கிடந்தாள். அவளுடைய வலது புறம் பூஜை மணி உருண்டு விழுந்திருந்தது. நைவேத்தியம் செய்ய வைத்திருந்த தட்டும் அவற்றில் இருந்த பழங்களும் அங்கும் இங்கும் உருண்டு சென்றிருந்தன. பால் கிண்ணம் கவிழ்ந்து பால் கொட்டி இருந்தது. அலமு, கிச்சா கதறியது 8 ஊர்களுக்கு கேட்டிருக்கும். அலமு அலமு, கிச்சா விம்மிக்கொண்டே வெளியே ஹாலுக்கு வந்தார். ஹால் காலியாக இருந்தது. தர்மராஜன் அங்கே இல்லை. வாசக்கதவும் உள்புறம் தாழிட்டிருந்தது. பைத்தியம் பிடித்தவர் போல் எங்கும் அங்கும் ஓடினார் கிச்சா. என்ன செய்வதென்று தெரியாமல் பால்கனியை திறந்து வெளியே பார்த்தார். ரோடில் ஆள் நடமாட்டம் அவ்வளவாக இல்லை. மெதுவாக ஒரு எருமை கடார் நடந்து செல்வது கடையம் சீனிவாச வெங்கடராம சுப்பிரமணியனின் கண்களில் படவில்லை. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.